வெல்கம் ஒன்ஸ் அகேன் டு வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்.
மீண்டுமாய் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We are studying now through the book of Romans.
நாம் இப்பொழுது ரோமர் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம்.
Not verse by verse.
ஒவ்வொரு வசனமாக நாம் படிப்பதில்லை.
But getting a general overview of the whole book.
ஆனால் இந்த முழு புத்தகத்தினுடைய ஒரு கருத்தை பெருமடியாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம்.
There is no book like Romans that explains the gospel.
சுவிசேஷத்தை ரோமரை போல வேறு எந்த புத்தகமும் விளக்கி சொல்லுவதில்லை.
Step by step logically.
படிப்படியாக கோர்வையாக நமக்கு விவரிக்கிறது.
One step at a time.
ஒவ்வொரு முறையும் ஒரு படியை
விளக்குகிறது. From the lowest depths to the greatest heights.
கீழான நிலையிலிருந்து உயரமான வரைக்கும் அது விவரித்து சொல்கிறது.
It first begins with describing man's sin.
முதலாவதாக மனிதனுடைய பாவத்தை விவரித்து சொல்கிறது.
Worldly sinners, religious sinners, all are guilty before God.
உலக பிரகாரமான பாவிகளா இருந்தாலும் சரி, மார்க்கமான பாவிகளா இருந்தாலும் சரி, எல்லாருமே தேவனுக்கு முன்பாக
There is none righteous, all have sinned.
நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாருமே பாவம் செய்தவர்கள்.
The first thing God does is
தேவன் செய்கிற முதல் காரியம்
reconcile us and justify us before him
நம்மை அவரோடு கூட ஒப்புரவாக்கி அவருக்கு முன்பாக நம்மை நீதிமான்களாக்குகிறார்
through the death and resurrection of Christ
கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதலின் மூலமாகவும்
he died for our sins
அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார்
and he was raised again for our justification
நாம் நீதிமான்களாக்கப்படும்படியாய் அவர் உயிரோடு எழுந்தார்
Romans 4:25
ரோமர் 4 அதிகாரம் 25
வசனம் Romans 5 it says because we are justified
நாம் நீதிமான்களுக்கப்பட்டிருக்கிறபடினாலே ரொம்ப ஐந்தாம் அதிகாரம் நாம் தேவனோடு கூட சமாதானம்
ஜஸ்ட் லைக் வி காட் ஆடம்ஸ் நேச்சர் ஃபுல்லி ஃப்ரம் ஹிம் வி கேன் கெட் ஜீசஸ் நேச்சர் ஃபுல்லி ஃப்ரம் ஹிம்
ஆதாமுடைய சுபாவத்தை எப்படி நாம் முழுமையாக அவனிடத்திலிருந்து பெற்றோமோ அதே போல இயேசுடைய சுபாவத்தை முழுமையாக அவரிடத்திலிருந்து பெற முடியும்
நவ் வி கேன் ஸ்டாப் அட் எனி பாயிண்ட் வி லைக்
இதுல எந்த இடத்துல வேண்டுமானாலும் நாம் நிறுத்திக் கொள்ளலாம்
ரோமன் 6 goes one step higher
ரோமர் 6 அதிகாரம் இன்னும் ஒரு படி மேலே
செல்கிறது 7 is another class
ரோமர் 7 அதிகாரம் இன்னும் மேலான ஒரு படி
It is a still higher class.
8th அதிகாரம் இன்னும் மேலான ஒரு வகுப்பு.
All the way up to chapter 16.
16th அதிகாரம் வரைக்கு மேலாக போய் கொண்டிருக்கிறது.
And just like you can go as far as you want in earthly studies.
பூமிக்குரிய படிப்பிலே நீங்கள் எந்த அளவு வேண்டுமானாலும் படிக்கலாம் என்பதை போல.
Some people finish 4th standard and say that's enough for me.
சிலர் 4th வகுப்பு படித்துவிட்டு எனக்கு அது போதும் என்று இருந்து விடுகிறார்கள்.
Some people say no, I've got to go up to 10th standard finish matriculation.
சிலர் யாவது 10th வகுப்பு படித்து விட்டால் போதும் என்று எண்ணுகிறார்கள்.
And they finish 10th and that's enough.
10th வகுப்பு முடித்து விட்டால் அப்போ போதும்
Some people say, no, I've got to finish 12th and PUC perhaps.
சிலர் எப்படியாவது PUC அல்லது பிளஸ் டூ படித்து முடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள்
And then some say, no, I've got to get a degree at least.
சிலர் எப்படியாவது ஒரு பட்டத்தை பெற வேண்டும் என்று சொல்கிறார்கள்
But then there are others who say, one degree is not enough. I must get a postgraduate degree.
ஒரு பட்டம் எனக்கு போதாது முதுகலை பட்டம் வேண்டும் என்று சிலர் பிரயாசம்
Then there are others who say, no, I want to get a PhD.
இன்னும் மேலே ஒரு படி சென்று சிலர் PhD படிப்பு
வேண்டும் என்று Then there are people who do research beyond PhD.
பிஎச்டிக்கு பின்பாகவும் ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறார்கள்
யூ சூஸ் ஹவு ஃபார் யூ வாண்ட் டு கோ
நீங்கள் எந்த அளவுக்கு போக வேண்டும் என்பதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய தேர்வு தான்
சோ இன் தி சேம் வே வித் தி காஸ்பல்
அதே போல தான் சுவிசேஷத்திலேயும்
காட் சேஸ் யூ சூஸ் ஹவு ஃபார் யூ வாண்ட் டு கோ
நீ எந்த அளவுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை நீயே தேர்ந்தெடுத்துக் கொள் என்று சொல்கிறார்
ரோமன் 6
ரோமர் 6 அதிகாரம்
இட்ஸ் அபௌட் விக்டரி ஓவர் சின்
பாவத்தின் மேல் இருக்கக்கூடிய வெற்றியை குறித்து பேசுகிறது
வெரி ஃபியூ பீப்பிள் கம் திஸ் ஃபார்
மிக சிலரே இந்த அளவுக்கு வருகிறார்கள்
மோஸ்ட் கிறிஸ்டியன் ஸ்டாப் அட் ரோமன்ஸ் 5
அநேக கிறிஸ்தவர்கள் ரோமர் 5 அதிகாரத்தோடு நிறுத்தி
விடுகிறார்கள் ஆல் ஐ அம் அக்செப்டட் பை காட்
நான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டேன்
பீஸ் வித் காட்
தேவனோடு சமாதானம்
பெற்றிருக்கிறேன்
பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது
ஐ அம் அக்செப்டட் இன் கிறிஸ்ட்
நான் கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டேன்
ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் மோர்
எனக்கு இதற்கு அதிகமாக
வேண்டாம் எக்ஸாக்ட்லி லைக் பீப்பிள் ஹூ சே ஐ ஹேவ் ஃபினிஷ்ட் 4th ஸ்டாண்டர்ட் நான் ஐ டோன்ட் நீட் எனிதிங் மோர் ஐ கேன் ரீட் அண்ட் ரைட்
நான் எழுத படிக்க எனக்கு தெரியும் இது போதும் என்று எண்ணுவது போல
வி மே மோஸ்ட் ஆஃப் யூ who listen you would not have stopped at 4th standard
என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களில் अनेகர் நீங்கள் 4th வகுப்போடு கூட முடித்திருக்க மாட்டீர்கள்
and you say what crazy people those are who stop at 4th standard that's not enough
4th வகுப்பு போதும் என்று சொல்லுகிறவர்கள் பைத்தியக்காரர்கள் அது போதாது என்று நீங்கள் சொல்லுவீர்கள்
enough just to read and write
எழுத படிக்க மட்டும் தெரிந்தால் போதுமா
don't we want to get a job
வேலை வேண்டாமா
the same thing in the christian life
அதே போல தான் கிறிஸ்துவ
வாழ்க்கையில் is it enough just to go to heaven
பரலோகத்துக்கு போனால் மட்டும் போதுமா
டோன்ட் யூ நீட் டு பி யூஸ்ஃபுல் டு காட் ஆன் எர்த்
பூமியிலேயே தேவனுக்கு பயன்பட வேண்டாமா
டோன்ட் யூ வாண்ட் டு டு அ ஜாப் ஃபார் காட் ஆன் எர்த்
பூமியிலேயே நீங்கள் போவதற்கு முன்பதாக தேவனுக்கு ஒரு பணியை செய்து
விட்டு
அப்படியான நீ அதிகமாய் படிக்க
வேண்டும் then you got to go on to Romans 6
அப்படியான நீங்கள் ரோமர் 6 அதிகாரத்துக்கு போக வேண்டும்
because in Romans 6 it says you can become a servant of god
ரோமர் 6 அதிகாரத்தில் நீங்கள் தேவனுக்கு அடிமையாக மாற முடியும்
என்று பார்க்கிறோம் you can do service for god
நீங்கள் தேவனுக்கென்று வேலை செய்ய முடியும்
not just get his benefits as his children
அவருடைய பிள்ளைகளாய் இருந்து ஆதாயத்தை மட்டும் பெற்றுக்கொள்வது அல்ல
how to be a servant of god
எப்படி தேவ ஊழியனாய் மாறுவது
Romans 6:22 says if you are free from sin in your life you can become a servant of god
romer 22nd adhigarathile neengal paavathilirundu vidudhiyai aagivittal podum neengal devanudaiya ooliyakkararaai adimiyai maarum
first step to becoming a servant of god is to be free from sin
devudaiya velaikaranai maaruvadharku mudhal padi paavathilirundu vidudhiyaaguvadhagum
and in romans 6 you read this wonderful verse
romer 6th adhigarathile indha arpadamana vaakiyathai vaasikkireergal
Romans 6:14, sin shall not be master over you, for you are not under law but under grace.
நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ரோமர் 6:14.
And here is something that we can understand very simply.
இங்கே நாம் எளிமையாக ஒன்றை விளங்கிக் கொள்ள முடியும்.
Law, to be under law,
பிரமாணத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய வாழ்க்கை,
we do something for God.
நாம் தேவனுக்கென்று ஒன்றை செய்கிறோம்.
To be under grace means God does something for us.
கிருபைக்கு கீழாக இருப்பது என்பது தேவன் நமக்காக ஒன்றை செய்கிறார்.
If you try to do something for God, you'll always be defeated by sin.
தேவனுக்கென்று நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முற்பட்டால் எப்பொழுதுமே பாவத்தினாலே
தோற்கடிக்கப்படுவீர்கள். If you allow God to do something for you, you'll overcome sin.
உங்களுக்காக தேவன் ஒன்றை செய்வதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாவத்தை மேற்கொள்வீர்கள்.
We are such proud creatures.
ஆனால் நாம் எவ்வளவு பெருமையுள்ள ஜீவிகளாக இருக்கிறோம்.
We want to do something for God.
எப்பொழுதுமே நாம் தான் தேவனுக்கு ஒன்றை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறோம்.
Sounds very spiritual.
ஆவிக்குரிய காரியத்தை போல தோன்றலாம்.
But we have to first let God do something for us.
ஆனால் முதலாவதாக தேவன் நம்மிலே ஒரு கிரியையை செய்ய அனுமதிக்க வேண்டும்.
That is grace.
அதுதான் கிருபை.
See, in the Old Testament,
பழைய உடன்படிக்கையில்
law, man was trying to do so many things, keep the commandments, this, that and the other.
கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று பல காரியங்களை செய்ய
முற்படுகிறார்கள்.
கிருபையானது தேவனுடைய கரம் என் மீது வந்து இறங்கி ஒன்றை செய்கிறதாகும்.
The Old Testament, the law was written on tablets of stone and people tried to keep it.
பழைய உடன்படிக்கை காலங்களிலே கற்பலகைகளிலே அந்த பிரமாணங்கள் எழுதப்பட்டு அதை ஜனங்கள் கை கொள்ள ஆரம்பித்தார்கள்.
They tried for 1500 years.
1500 ஆண்டுகளாக பயிற்சிக்க முயற்சித்தார்கள்.
Not one person could keep it.
கூட அதை கைக்கொள்ள முடியவில்லை.
And God said, have you learned a lesson?
இதிலே பாடத்தை கற்றுக்கொண்டாய் என்று ஆண்டவர் கேட்கிறார்.
No, man hasn't learned a lesson. They still want to try.
இன்னுமாய் மனிதன் பாடத்தை கற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் இன்னுமாய் முயற்சி செய்கிறான்.
It's like if the disciples were tried to catch fish all night and they gave up.
ரா முழுவதும் அவர்கள் மீன் பிடிக்க முயற்சிக்கிறார்கள், ஒன்றும் அகப்படவில்லை, விட்டுவிடுவதற்கு நிலைக்கு வருகிறார்கள்.
They finally let the Lord do something for them.
கடைசியாக ஆண்டவர் நீரே ஏதாவது செய்யும் என்று விட்டுவிட்டார்கள்.
And the same here.
அதே போல தான்
இங்கே come to the end of myself.
என்னுடைய வாழ்க்கை முடிவில் நான் வரும்போது
ஆண்டவரே,
நான் என்னுடைய முயற்சியெல்லாம் முடிந்து நீர் செய்யும் என்று சொன்னால்,
I will write my laws in your heart.
சரி, என்னுடைய பிரமாணத்தை நான் உன்னுடைய உள்ளத்தில் எழுதுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
That is the new covenant of grace.
இதுதான் புது உடன்படிக்கையின் கிருபை.
Not where I try to keep God's law, but God writes his law inside me.
நானே பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய முயற்சிப்பதில்லை, தேவன் தம்முடைய பிரமாணத்தை என் உள்ளத்தில் எழுதுகிறார்.
We can sum up the law and grace in these two phrases.
நாம் இந்த கிருபையையும் பிரமாணத்தையும் இந்த ஒரே வாக்கியத்திலே சுருங்க சொல்லலாம்.
When you have time, compare Exodus 20 with Hebrews 8.
உங்களுக்கு நேரம் இருக்குமேயானால் யாத்திராகமம் 20 அதிகாரத்தை எபிரேயர் 8 அதிகாரத்தோடு கூட நீங்கள் ஒப்பிட்டு படித்து பாருங்கள்.
Exodus 20 is the 10 commandments.
யாத்திராகமம் 20 அதிகாரம் 10 கற்பனைகள்.
Thou shalt, thou shalt not, thou shalt, thou shalt not, thou shalt, thou shalt not.
நீ இதை செய், நீ இதை செய்யாதிருப்பாயாக, இதை செய்வாயாக, செய்யாதிருப்பாயாக.
Hebrews 8 is the new covenant.
இவரே 8 அதிகாரம் புது உடன்படிக்கை.
And you read that in verses 10 to 12.
10 லிருந்து 12 வசனங்கள் வரை வாசித்து பாருங்கள்.
There is no thou shall, thou shall not.
அங்கே இது செய், செய்யாதிருப்பாயாக என்றல வருவதில்லை. தேவன் சொல்கிறார்,
I will, I will, I will, I will, I will.
நான் இதை செய்வேன், நான் இதை செய்வேன் என்றே சொல்கிறார்.
If you understand the difference between these two, you understand the difference between law and grace.
இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்று சொன்னால் பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் வித்தியாசத்தை அறிந்துவிட்டீர்கள்.
Waiting before God and saying, God, write your laws in my heart and mind.
நான் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரே, உடைய பிரமாணத்தை உள்ளத்தில் எழுதும் என்று கேட்கிறது.
I can't do it, Lord. I tried long enough to obey you. I can't do it.
ஆண்டவரே, எவ்வளவு நாட்களாக நான் முயற்சித்து பார்த்து விட்டேன், என்னால் முடியவில்லை என்று
சொன்னார். I have tried for years to overcome anger. I can't do it.
கோபத்தை மேற்கொள்வதற்கு வருஷக்கணக்காக நான் முயற்சி செய்து பார்த்து விட்டேன்.
I have tried for years to overcome lust. Can't do it.
இச்சை மேற்கொள்வதற்கு வருடக்கணக்காக முயற்சி செய்து பார்த்து விட்டேன்.
Do it in me, Lord.
ஆண்டவர், என்னிலே கிரியை செய்யும் ஆண்டவரே.
He'll do it.
அவர் செய்வார்.
He'll give us the nature of Christ.
அவர் கிறிஸ்துவுடைய தன்மையை நமக்கு தருவார்.
I never want to look at anything that Jesus wouldn't look at.
இயேசு எந்த காரியத்தை பார்க்க மாட்டாரோ அதை நானும் பார்க்க மாட்டேன்.
I will never say anything that Jesus wouldn't say.
இயேசு சொல்லாத காரியத்தை நானும் சொல்ல மாட்டேன்.
I will never do anything that Jesus wouldn't do.
இயேசு எதை செய்ய மாட்டாரோ அதை நானும் செய்ய மாட்டேன்.
And that I will do things that Jesus would do.
இயேசு எதை செய்வாரோ அதை நானும் செய்வேன்.
And I will say things that Jesus would say.
இயேசு எதை சொல்வாரோ அதை நானும்
சொல்வேன். And I will think things that Jesus would think about.
இயேசு என்ன காரியங்களை சிந்திப்பாரோ அதை நானும் சிந்திக்கிறேன்.
And I will dream about the things that Jesus would dream about.
இயேசு எந்த காரியங்களை குறித்து கனவு கண்டு கொண்டிருப்பாரோ அதை நானும் கனவு காணுவேன்.
What a life.
என்ன வாழ்க்கை பாருங்க.
How many Christians do you think experience it?
எத்தனை கிறிஸ்தவர்கள் இதை அனுபவிக்கிறார்கள் என்று எண்ணுகிறீர்கள்?
My guess is.
என்னுடைய அனுமானம் என்னவென்றால்
less than 1%.
1%-க்கும் குறைவான.
That's why Jesus said.
ஆகவே தான் இயேசு
சொன்னார். The way to life is so narrow. Very few people.
போகிற வழியானது நெருக்கமாக இருக்கிறது. ஒரு வெகு சிலர் தான் அதை கண்டுபிடிப்பார்கள். ஏன்?
Because they've heard this man-centered gospel from all the preachers.
எல்லா பிரசங்கியாரிடத்திலிருந்து மனிதனையே மையமாய் கொண்டிருக்கிற சுவிசேஷத்தை இதுவரை கேட்டிருக்கிறார்கள்.
That's why we need to go back to the Bible.
ஆகவே தான் நாம் வேதத்துக்கு திரும்ப செல்ல வேண்டியிருக்கிறது.
Otherwise otherwise if your teacher is only first standard pass, that's all you'll learn in your life.
உங்களுடைய உங்களை போதிக்கிறவர் ஒன்னாம் கிளாஸ் தான் படித்திருந்தார் என்று சொன்னால் நீங்கள் அவ்வளவுதான் கற்றுக்கொள்வீர்கள்.
If you go to the Bible, you can get a PhD.
ஆனால் வேதத்துக்கு நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் PhD பெற
முடியும். I want to encourage you to do that.
ஆகவே இதை செய்ய முடியாது நான் உங்களை உற்சாகப்படுத்த.
In Romans chapter 7,
ரோமர் 7 அதிகாரம்
is the next step.
அடுத்த படி.
Where I hear about victory over sin,
பாவத்தின் மேல் உள்ள வெற்றி உள்ள வாழ்க்கையை கேள்விப்படுகிறேன்.
But I'm still not free from a legalistic attitude.
ஆனாலும் பிரமாணத்துவ ஒரு மனப்பான்மையிலிருந்து நான் விடுதலை பெறுவதில்லை.
I have seen multitudes of people around the world who want to live a holy life and they are legalists.
இந்த உலகத்தை சுற்றிலும் திரளான மக்களை நான் பார்த்திருக்கிறேன். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ விரும்புகிறார்கள். ஆனாலும் அவர்கள் சட்டப்படியான பிரமாணத்துவக்காரர்களாக இருக்கிறார்கள்.
They try to keep God's commandments in the spirit of the law. They are finished with the old covenant, but they are trying to keep the new covenant now in the spirit of the law.
இப்பொழுது அவர்கள் பழைய உடன்படிக்கையை முடித்து விட்டாலும் கூட புதிய உடன்படிக்கை வாழ்க்கையை அந்த பிரமாணத்தின் ஆவியோடு கூட கைக்கொள்ள முடியாமல் முயற்சிக்கிறார்கள்.
You find in Romans chapter 7,
ரோமர் 7 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள்,
the words I, me, mine comes 45 times.
நான் எனது என்னுடைய என்கிற வார்த்தைகள் 45 முறை வருகிறது.
45 times in just these few 25 verses.
இந்த 25 வசனங்களுக்குள்ளாக 45 முறை அது வருகிறது.
I
நான் நான்
நான் me me me
என்னுடைய என்னுடைய
mine mine mine
எனக்கு சொந்தமான எனக்கு சொந்தமான.
When you come to chapter 8, it's the spirit, the spirit, the spirit.
எட்டாம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது ஆவியானவர் ஆவியானவர் ஆவி என்று வருகிறது.
Me is replaced by the Holy Spirit.
இங்கே நான் என்கிற காரியமானது பரிசுத்த ஆவியானவர்களை மாற்றப்பட்டிருக்கிறது.
You would think there's no place for Romans 7 after Romans 6.
ரோமர் 6க்கு பிறகு ஏன் 7 அதிகாரம் வர வேண்டும் என்று நீங்கள் எண்ணலாம்.
Now we are seeking victory over sin.
இப்பொழுது பாவத்தின் மீது வெற்றி பெறுகிறீர்கள்.
The new covenant.
புது உடன்படிக்கை விளங்கிக் கொண்டோம்.
Now we are going to go straight into life in the spirit.
இப்பொழுது ஆவிக்குள்ளான வாழ்க்கைக்குள்ளாய் போகப் போகிறோம் என்று சொல்லலாம்.
I have found in my own life and in everybody's life.
என்னுடைய வாழ்க்கையானாலும் சரி மற்றவருடைய வாழ்க்கையானாலும் சரி நான் கண்டுபிடித்தது
என்னவென்றால் Romans 7 comes there.
அங்கே ரோமர் 7 அதிகாரம் வந்து விடுகிறது.
First of all,
முதலாவதாக
trying to do things in legalistic spirit.
பிரமாணத்துவத்தின் ஆவியிலே காரியங்களை செய்ய ஆரம்பிப்பது.
That's why we find lots of believers who live holy lives are big judges of other people.
ஆகவே தான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவர் என்று சொல்கிற அநேகர் மற்றவர்களின் நியாயந்திருக்கக்கூடிய நீதிபதிகளாக இருக்கிறார்கள்.
Jesus was the holiest person. He judged nobody.
இயேசுவே பரிசுத்தவானாக இருந்தார். அவர் யாரையும் நியாயந்திருக்கவில்லை.
Sinners don't judge anybody because they themselves are in such a wretched condition.
பாவிகளும் மற்றவர்களை நியாயந்திருக்கவில்லை ஏனென்றால் அவர்களே பரிதாபமான நிலையில் இருக்கிறார்கள்.
Who are the people who judge others?
மற்றவர்களை நியாயந்திருக்கவர்கள் யார்?
Those who are pursuing holiness.
பரிசுத்தத்தை தேடுகிறவர்கள் தான்.
Somebody say, for example, let me take an example.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுங்கள்.
Some sister removes her ornaments.
ஒரு சகோதரி தன்னுடைய நகையை கழற்றி
விடுகிறார். She sees it in the word of God.
ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில் அதை பார்க்கிறார்.
What does she do?
என்ன செய்கிறார்கள்?
She's always looking around at the other sisters who are wearing ornaments.
இப்பொழுது நகை அணிந்திருக்கிற சகோதரியை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள்.
I would say to such a sister, sister, please put back your ornaments and stop judging other people.
அப்படிப்பட்ட சகோதரிக்கு நான் என்ன சொல்வேன் தெரியுமா? தயவுசெய்து நகையை திரும்பமாய் போட்டுக் கொள்ளுங்கள். ஆனால் மற்றவர்கள் நியாயந்திருக்காதீர்கள் என்று
சொல்வேன். She's doing something 1000 times worse than removing than wearing ornaments.
நகை அணிவதை காட்டிலும் 1000 மடங்கு மோசமான ஒரு பாவத்தை செய்கிறார்கள். மற்றவர்கள் நியாயந்திருக்கிற காரியம்.
That's just a small example.
இது ஒரு சிறு உதாரணம் தான்.
But there are so many examples like that.
இதுபோல பல உதாரணங்கள் இருக்கிறது.
Somebody follows New Testament pattern somewhere and judges all other churches who are not following New Testament pattern.
ஒருவர் புதிய ஏற்பாட்டு முறைமை சபையின் காரியங்களிலே பின்பற்றுகிறார். அதை பின்பற்ற மற்ற எல்லாரையும் நியாயந்திருக்கிறார்.
Somebody says I won't call myself pastor, I'm a brother.
நான் என்னை பாஸ்டர் என்று அழைக்க மாட்டேன், நான் சகோதரன் என்று சொல்கிறார். நல்லதுதான்.
And then you go on judging all people who call themselves pastors. That is bad.
இப்பொழுது தங்களை பாஸ்டர்கள் என்று அழைத்துக் கொள்வர்களை பார்த்து நியாயந்திருக்கிறீர்கள். அது மோசம்.
You see, this is how the devil destroys people.
இப்படித்தான் பிசாசு ஜனங்களை அழிக்கிறான்.
Pursue obedience, but then they become legalists.
அவர்கள் கீழ்ப்படுதலை தேடுகிறார்கள். ஆனாலும் இவர்களோ பிரமாணத்துவக்காரர்களை மாறிவிடுகிறார்கள்.
The devil wants to make sure you never get genuine holiness in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யான பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள கூடாது என்பதிலே சாத்தான் நிச்சயம்.
So there is a place for Romans 7.
ஆகவே ரோமர் 7 அதிகாரத்திற்கு இடம் உண்டு. ரோமர் 6 அதிகாரத்திற்கு
பிறகு. Where we hear about victory.
நாம் வெற்றியை குறித்து 6 அதிகாரத்தில் கேள்விப்படுகிறோம்.
And then we don't do it the right way.
ஆனாலும் சரியான விதத்தில் அதை செய்வதில்லை.
Instead of getting married to Christ, we get married to the law.
கிறிஸ்துவோடு கூட நாம் விவாகரத்தில் இணைக்கப்படுவதற்கு பதிலாக நியாயப்பிரமாணத்தோடு கூட விவாகரத்தில் இணைக்கப்படுகிறோம்.
Here's a little illustration which helps us to understand.
நாம் இதை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறேன்.
First we are married to the old man.
முதலாவதாக நாம் பழைய மனுஷனோடு கூட விவாகம் பண்ணியிருக்கிறோம்.
That was our unconverted days.
அது நம்முடைய மனம் திரும்பாத நாட்கள்.
What a terrible husband he was.
எவ்வளவு கொடூரமான ஒரு கணவனாய் அவன் இருந்தான்.
Treated me so badly.
மிக மோசமாய் நடத்தினான்.
Made life miserable for me.
என்னுடைய வாழ்க்கையை பரிதாபமாய் மாற்றி விட்டான்.
I was hoping this old man will die.
இந்த பழைய மனுஷன் எப்பொழுது மரிப்பான் என்று ஏங்கிக் கொண்டே இருந்தேன்.
But he doesn't die.
ஆனால் மரிக்கவில்லை.
And then one day
ஒரு நாளிலே
God killed him.
தேவன் அவனை கொன்று விட்டார்.
I say, praise God.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று
சொன்னேன். Finished. The old man has been crucified. That's what we read in Romans 6.
பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டுட்டான். இதைத்தான் ரோமர் 6
வாசிக்கிறோம். My first husband is dead.
என்னுடைய முதல் கணவன் மரித்து விட்டபடினாலே.
Then I can marry another husband now.
இப்பொழுது நான் இன்னொருவரை திருமணம் செய்து கொள்ளலாம்.
And I look around and I see this.
நான் அப்படியே சுற்றி ஒன்று பார்க்கிறேன்.
Upright man.
மிகவும் நேர்மையான ஒரு மனிதனை பார்க்கிறேன்.
I see, that's what I want.
இவர்தான் எனக்கு தேவை என்று
சொல்லுவேன். Always wanted an upright man.
எப்பொழுதுமே நேர்மையான ஒரு மனிதன் எனக்கு தேவை.
Not this crooked man like my old husband.
என்னுடைய பழைய கணவனை போல ஏமாற்றுக்காரனல்ல.
And I marry this upright man.
நான் இந்த நேர்மையான மனிதனை திருமணம் செய்கிறேன்.
And I discover that is not Christ, that is the law.
ஆனால் அது கிறிஸ்துவல்ல, அது பிரமாணம் என்பதை கண்டுபிடிக்கிறேன்.
I am married to the law.
நான் இப்பொழுது சட்டத்தோடு கூட
ஏமாற்றப்பட்டிருக்கிறேன்.
அவன் நேர்மையானவனா இருக்கிறான்.
He is so demanding.
அவன் எவ்வளவோ என்னிடத்தில் கடுமையா எதிர்பார்க்கிறான்.
Never asks me to do anything wrong like the old man.
பழைய மனிதனை போல தவறான காரியங்களை செய்ய கேட்பதே இல்லை.
Everything he asks me to do is correct.
அவன் என்னிடத்தில் கேட்கிறதெல்லாம் சரியானவைகளாக தான் இருக்கிறது. ஆனால்
he never lifts one finger to help me.
எனக்கு உதவி செய்வதற்கு சுண்டவுளை கூட அசைப்பதில்லை.
If he says breakfast must be on the table at 8 o'clock,
8 மணிக்கு காலை ஆகாரம் ரெடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால்,
it must be not 8:01, it must be there at 8.
அது 8:01 க்கு அல்ல, 8 மணிக்கு அது சரியாக
இருக்க வேண்டும்.
அது ஒரு பிரமாணம்.
But he won't help me to put the breakfast on the table.
ஆனால் அந்த ஆகாரத்தை தயார் செய்து வைப்பதற்கு எனக்கு ஒரு உதவியும் செய்ய மாட்டார்.
I said, what is this? I got out of one wretched marriage into another wretched marriage.
என்ன ஒரு நிர்பந்தமான கணவனை விட்டுவிட்டு இப்போ இன்னொரு நிர்பந்தமான கணவனுக்கு வந்து
விட்டேன். He doesn't ask me to do anything wrong, but my life is running around headache morning till night.
ஆனால் ஒரே ஒரு காரியம், கெட்ட காரியங்களை செய்வதற்கு கேட்பதில்லை. ஆனால் காலையிலிருந்து இரவு வரை எனக்கு ஒரே தலைவலி.
Then I think, will this husband also die?
இவராவது மறிக்க மாட்டாரா, இவரும் மறிக்க மாட்டாரா என்று எண்ணி பார்க்கிறேன்.
God's word says the law will never die.
நியாய பிரமாணம் மரிப்பதே இல்லை என்று தேவவாக்கு சொல்கிறது.
God's law is eternal.
தேவனுடைய பிரமாணமானது நித்தியமானது.
His blood pressure is normal.
BP சரியாக தான் இருக்கிறது.
No diabetes, nothing. He's going to live forever.
நீரிழிவு வியாதியும் இல்லை, என்றென்றைக்கும் அவன் வாழப் போகிறான்.
I say, I'm finished.
ஐயோ, நான் அவ்வளவுதான்,
உங்களுக்கு ஒளிந்து forever.
இவர் என்றென்றைக்கும் வாழப் போகிறாரா?
God says, don't worry.
கவலைப்பட வேண்டாம்.
I've got another way.
எனக்கு இன்னொரு வழி இருக்கிறது.
I'll kill you.
நான் உன்னை கொன்று விடுகிறேன்.
Kill the wife.
மனைவியை கொன்று விடு.
That is another way of breaking the marriage.
திருமணத்தை முறிப்பதற்கு இது இன்னொரு வழி.
Husband doesn't die.
புருஷன் மரிக்காவிட்டால்.
If the wife dies, break marriage is broken.
மனைவி மரித்துவிட்டால் திருமணம் முறிந்துவிட்டது.
So God crucifies me with Christ. I'm finished.
ஆகவே என்னை கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறைகிறார் என் பழைய மனைவி.
Now I can say goodbye to the law. I've died, law. I'm not your wife anymore.
நான் மரித்து விட்டேன், உம்முடைய மனைவி இனிமேல் நான் இல்லை, நான் மரித்து விட்டேன்
என்று சொல்லுகிறேன். That's what it says in Romans 7:4. You are dead to the law.
இதைத்தான் ரோமர் 7:4 லே வாசிக்கிறோம். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்து விட்டீர்கள்.
What next, Lord?
ஆண்டவரே, அடுத்தது என்ன
ஆண்டவரே? I didn't want to die, I want to be married.
ஐயோ, நான் சாக விரும்பவில்லையே, திருமணமாக வேண்டும் எனக்கு.
Don't worry, I've got that also in mind.
அவளைப்படவே அதையும்
நான் மனதில் வைத்திருக்கிறேன்.
என்னை கொன்ற பிறகு,
breaking up this marriage to the law,
இந்த நியாய பிரமாணத்தோடு
இந்த
திருமண உறவை முறித்து விட்டு சட்டப்படியாக.
Because in if a wife dies, end of the marriage.
ஏனால் ஒரு மனைவி மரித்து விட்டால் அதான் திருமணத்தினுடைய முடிவு.
And the law agrees, okay, marriage is over.
பிரமாணம் ஒத்துக்கொள்கிறது, திருமணம் முடிந்து
விட்டது. Then God says,
இப்பொழுது மறித்த உன்னை நான் உயிரோடு எழுப்ப போகிறேன்.
I come back alive.
நான் இப்பொழுது உயிரோடு வந்து,
now I'm not married to the law, that is finished.
இப்பொழுது நான் பிரமாணத்தோடு கூட திருமணம் செய்யப்படவில்லை.
God says you can marry Christ.
இப்பொழுது கிறிஸ்துவை நீ திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்.
That's the one you really wanted to marry.
இவரைத்தான் உண்மையாலுமே நீங்கள் திருமணம் செய்ய விரும்பினீர்கள்.
How demanding is Christ?
கிறிஸ்து எந்த அளவுக்கு கடுமையா எதிர்பார்க்கிறார்?
He also says breakfast on the table at 8 o'clock.
அவரும் சொல்கிறார், காலை ஆகாரமானது 8 மணிக்கு தயாராய் மேஜையில் இருக்க வேண்டும்.
I'm such a lazy person, my breakfast is ready only by 2 o'clock in the afternoon.
நான் எவ்வளவு சோம்பேறியா இருக்கிறேன் பாருங்கள், நான் காலை ஆகாரம் செய்து முடிப்பதற்குள்ளாக மதியானம் 2 மணி ஆகிவிடுகிறது.
Right, right under the law, but maximum it would become 1:45 or something, not better than that.
பிரமாணத்தின் கீழாக இருந்து நான் எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தாலும் 1:30 மணிக்கு தான் ரெடியாகிறது.
Defeated.
தோற்கடிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டு தவறி.
Jesus is different from the law.
ஆனால் பிரமாணத்தை காட்டிலும் இயேசு வித்தியாசமானவராக இருக்கிறார்.
He doesn't say just breakfast at 8 o'clock.
8 மணிக்கு காலை ஆகாரம் சரியாக வேண்டும் என்று சொல்லவில்லை.
He says, let's do it together.
அதை சொல்வது மட்டுமல்ல, நாம் இருவரும் சேர்ந்து அந்த ஆகாரத்தை
தயாரிக்கலாம். You and I will make breakfast together.
நீங்களும் நீயும் நானும் சேர்ந்து காலை ஆகாரத்தை தயாரிக்கலாம் என்று
சொல்கிறார். Changes my spirit completely.
இது என்னுடைய ஆவியை முற்றிலுமாய் மாற்றி விடுகிறது.
I say, Lord, this is wonderful.
ஆண்டவரே, இது அற்புதமாக இருக்கிறது.
And so,
ஆகவே,
as the Lord helps me,
ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் பொழுது,
now next day breakfast is at 1 o'clock in the afternoon, I'm getting better.
அடுத்த நாள் காலை மதியம் 1 மணிக்கே காலை ஆகாரத்தை தயாரித்து,
then I work with Jesus some more, and one day breakfast is at 12 noon. Excellent.
இன்னும் கொஞ்சமா இயேசு என்னோடு கூட உதவி செய்ய செய்ய அடுத்த ஒரு சில நாட்களிலே 12 மணிக்கே காலை ஆகாரம் தயாராகி விடுகிறது.
Few years I've come to 11 o'clock, I can bake breakfast. This is so good compared to the old days.
சில ஆண்டுகள் கழித்து இப்பொழுது 11 மணிக்கே காலை ஆகாரம் தயாரித்து விடுகிறேன்.
பழைய
நாட்களை காற்றிலும் இது எவ்வளவு மென்மையா இருக்கிறது. 10 மணிக்கு
9 o'clock
ஒன்பது மணிக்கே காலை ஆகாரம்
so close to the goal.
நான் இப்பொழுது லக்குக்கு எவ்வளவு நெருங்கி
வந்துவிட்டேன்.
பூரணத்தை நோக்கி கடந்து போவோம் என்று சொல்வது இதுதான்.
You understand the illustration?
உங்களுக்கு புரிந்து விட்டதா?
I am overcoming sin.
நான் பாவத்தை மேற்கொள்கிறேன்.
I'm becoming more and more perfect like Jesus.
நான் இயேசு கிறிஸ்துவை போல இன்னும் அதிகமாக பூரணமாகி கொண்டே வருகிறேன்.
Good attitude to people.
நான் இப்பொழுது ஜனங்கள் மீது நல்ல மனப்பான்மை கொண்டிருக்க முடியும்.
I'm free from the law.
பிரமாணத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டேன்.
So this is a picture here.
ஆக இந்த காட்சி தானே
சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. Made to die to the law, Romans 7:4.
ரோமர் 7:4 லே வாசிக்கிறோம், நான் பிரமாணத்துக்கென்று மரித்து
விட்டேன். கிறிஸ்துவுக்கு
கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட முடியாய்.
But even though sin cannot rule over me anymore.
பாவம் என் மேல் ஆளுகை செய்ய முடியாது என்றிருந்தாலும்
sin still dwells in my flesh.
என்னுடைய மாம்சத்திலே பாவம் இன்னுமாய் வாசமாய்
இருக்கிறது. That will never go till Christ comes.
கிறிஸ்து வரும் வரை அது ஒரு காலம் போகாது.
Because this body is a corrupt body.
ஏனென்றால் இந்த மாம்சமானது தீமையான ஒரு மாம்சம்.
So we can say it's like a criminal who's there but he can't control anymore.
இங்கே ஒரு குற்றவாளி இருக்கிறான், ஆனால் அவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்பது போல.
Man who was dictator of a country till now.
இதுவரை ஒரு மனிதன் சர்வாதிகாரியாக ஒரு நாட்டில் இருந்து வந்தான்.
Now he's locked up in jail.
ஆனால் இப்பொழுது சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு விட்டான். அவன் இன்னும் மரிக்கவில்லை.
There but he can't rule the country anymore.
அவன் அங்கேதான் இருக்கிறான், ஆனால் அந்த நாட்டை ஆள முடியாது.
Sin dwells in my flesh but it's not ruling anymore.
இதுதான் மாம்சம், மாம்சத்திலே பாவம் வாசமாக இருக்கிறது, ஆனாலும் இனி ஆளவே இல்லை
என்று அர்த்தம். Because sin is in my flesh.
பாவம் என் மாம்சத்தில் இருக்கிற அப்படின்னா
அன்கான்ஷியஸ்லி சம்டைம்ஸ் ஐ டூ சம்திங் ராங்,
அறியாமலே சில தவறுகளை செய்து
விடுவேன்.
ரோமர் 7 அதிகாரம் 14-25 வசனங்கள் இதைத்தான் சொல்கிறது.
That sometimes without my knowledge I'm doing what's wrong.
சில சமயத்தில் என்னுடைய அறிவில்லாமலே நான் தவறான காரியம் செய்கிறேன். நான் அதை வெறுக்கிறேன்.
But I do it.
ஆனாலும் செய்து விடுகிறேன்.
Romans 7:15.
ரோமர் 7:15.
I hate it but I do it.
நான் அதை வெறுக்கிறேன், ஆனாலும் செய்து விடுகிறேன்.
Afterwards I realize oh I shouldn't have done that.
அதற்கு பிறகு இப்படி நான் செய்திருக்க கூடாது என்று உணர்கிறேன்.
And I say, oh God, when will I be free from this wretched body? Verse 24.
24th vasanathile paarkkuradhu pole nirbandhamana indha marana sarirathil yaaran vidudhilai aakkuvar.
Thanks be to God, Jesus Christ will deliver me one day.
Yesu Kristu enne oru naalile uliye vidudhilai aakkuvar, adarkaga avarku nandri.
Until then,
aduvarai
with my mind I keep on serving God.
Enudaiya manadinaale devanukku uliyam seiyavendum endru irpen. தேவனுடைய
பிரமாணம். But in my flesh there is this other law which is going to do a lot of sinful things.
என்னுடைய மாம்சத்தில் வேற ஒரு பிரமாணம் காணப்படுகிறது, அது பாவமான காரியங்களை செய்து கொண்டிருக்க போகிறது.
ஆனால் that doesn't condemn me, Romans 8:1.
ரோமர் 8 அதிகாரம் 1-ல் பார்க்கிறோம், அது என்னை ஆக்கிரமிக்கவில்லை.
I'm not doing it consciously.
ஏனென்றால் அதை நான் அறிந்து செய்கிறதில்லை.
I'm in Christ.
நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன்.
Then in Romans 8.
ரோமர் 8 அதிகாரத்தில்
he speaks about how the law of the spirit of life sets me free from the law of sin and death.
பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் எப்படி என்னை
விடுதலையாக்கிறது?
பழைய ஏற்பாட்டின் பிரமாணம் என்னை கட்டுக்குள்ளா? இப்பொழுது ஒரு புது பிரமாணம் ஆவியின் பிரமாணம்.
That's not commandments.
அது கட்டளைகள் அல்ல.
It's described as life in Christ Jesus.
அது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவன் என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது.
Gravity pulls this book down.
இந்த புத்தகத்தை புவியீர்ப்பு விசையானது கீழ் நோக்கி, அது பாவத்தின் பிரமாணம்.
But there's another law of life in my body.
அதனுடைய சரீரத்திலே வேற ஒரு பிரமாணம் இருக்கிறது, ஜீவனின் பிரமாணம்.
Lifting up this book.
அது இந்த புத்தகத்தை மேலே உயர்த்துகிறது.
Setting this book free from the law of gravity.
இந்த புவியீர்ப்பு விசை என்கிற பிரமாணத்திலிருந்து இதை விடுதலையாக்குகிறது.
It says the law of the spirit of life in Christ sets me free from the law of sin and death.
ஆகவே இயேசுவினுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணமானது என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்குகிறது.
Lifts me higher and higher closer to God.
இது இன்னும் அதிக அதிகமாக உயர்த்தி தேவனை நெருங்க செய்கிறது.
The law could not do this. Verse 3.
ரோமர் 8 மூன்றிலே பிரமாணம் செய்யக்கூடாத காரியத்தை தேவனதை செய்திருக்கிறார். எப்பொழுது
verse 4 I listen to the Holy Spirit.
நான் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுக்கும் பொழுது, நான்காம் வசனம்,
I walk according to the Spirit.
நான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால்.
Walk means the Holy Spirit says put your left foot forward.
நட என்று சொன்னால் இடது காலை முன்னேவை.
Now put your right leg forward.
வலது காலை முன்னேவை.
Now your left leg forward.
இடது காலை முன்னேவை.
Spirit leads us. Don't do this, don't do that.
இதை செய், இதை செய்யாதே என்று ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார். இப்படி போகாதே.
Go this way.
இந்த வழியாய் போ.
If I keep listening.
நான் இப்படி தொடர்ந்து செவி கொடுத்துக் கொண்டே இருந்தால்
God's law is fulfilled in my heart.
தேவனுடைய பிரமாணமானது என்னுடைய உள்ளத்தில் நிறைவேறுகிறது.
And then it says in Romans 8:6.
ரோமர் 8:6 லே வாசிக்கிறோம்.
A test of how to know what is the mind of the spirit. How do I know which is the spirit and which is the flesh?
ஆவியின் சிந்தையா மாம்சத்தின் சிந்தையா என்று எப்படி வேறுபடுத்தி காண்பி பார்ப்பது?
That's a big confusion for some people.
அநேகருக்கு இது ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்கிறது.
He says if it's the spirit you'll have peace in your heart.
ஆவியின் சிந்தையா இருந்தால் உங்களுக்கு இருதயத்தில் சமாதானம் இருக்கும்.
If it's the flesh
உங்களுக்கு அசௌகரியமாக.
So it's such a wonderful gospel.
அருமையான ஒரு
சுவிசேஷம். And we are led by the spirit of God.
நாம் ஆவியினாலே
நடத்தப்பட்ட God Father.
நாம் தேவனை தகப்பன் என்று அழைக்கலாம்.
What shall we say?
நாம் என்ன சொல்லலாம்?
He says if God be for us Who can be against us? Romans 8:31. Who will bring a charge against me? Verse 33. God justifies me. Who can bring a charge against me? Who is going to condemn me? Jesus is praying for me. Who can condemn me? Who will separate me from the love of Christ? Verse 35.
Nothing.
I am more than a conqueror. Verse 37.
37ஆம் வசனத்திலே நான் முற்றும் ஜெயங்களூரனாய் இருக்கிறேன்.
I will never be separated from the love of God. Verse 39.
39ஆம் வசனத்திலே கிறிஸ்துவின் அன்பை விட்டு யா எதுவும் என்னை பிரிக்காது.
The height of the gospel.
இதுதான் சுவிசேஷத்தின் உச்சகட்டம்.
From then on,
அங்கிருந்து
it speaks about how this comes out in practical life. In the remaining chapters.
மீதமுள்ள அதிகாரங்களிலே இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுகிறது என்று பேசுகிறது.
Let's enjoy it.
நாம் இதை சந்தோஷிப்போம்.
God bless you.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறோம்.
We will look today at Romans chapter 9.
இன்றைக்கு ரோமர் 9ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம்.
In Romans we saw how step by step the Holy Spirit reveals the gospel.
சுவிசேஷத்தை பரிசுத்த ஆவியானவர் படிப்படியாக எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை ரோமரிலே பார்க்கிறோம்.
The glory of the gospel.
தேவனுடைய சுவிசேஷத்தின் மகிமை.
The glory of the children of God.
தேவனுடைய பிள்ளைகளுடைய மகிமை.
And that's an expression that is found in Romans 8:21.
ரோமர் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இந்த வாசகத்தை நாம் வாசிப்போம்.
Not only the glory of God.
தேவனுடைய மகிமை மட்டுமல்ல.
We had come short of the glory of God in Romans 3:23.
ரோமர் 3:23லே அந்த தேவனுடைய மகிமைக்கு நாம் குறைவாய்
மாறிவிட்டோம். But now we will enter Romans 8:21 into the glory of the children of God.
தமிழிலே ரோமர் 8:20லே தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையிலே நாம் பிரவேசிக்கிறோம் என்று பார்க்கிறோம்.
The spirit of triumph that we see in Romans 8:31-39.
ரோமர் 8ஆம் அதிகாரம் 31லிருந்து 39 வரை வெற்றி சிறக்கக்கூடிய கிறிஸ்துவின் ஆவியை குறித்து
வாசிக்கிறோம். Who can be against us?
நமக்கு விரோதமாய் இருப்பவர் யார்?
God is for us.
தேவன் நம் பட்சத்தில் இருந்தார்.
Who can accuse us?
யார் நம்மை குற்றப்படுத்துவார்?
Who can condemn us?
நம்மை யார் ஆக்கினை
பிரிக்கிறவன்?
யார் நம்மை பிரிக்கிறவன்?
What a wonderful life that is.
என்ன அற்புதமான ஒரு வாழ்க்கை இது.
Then
பிறகு
in Romans 9:10-11
ரோமர் 9:10-11 அதிகாரங்களிலே
God he uses the example of God's dealings with Israel.
தேவன் இஸ்ரவேல் மக்களோடு கூட இடைபடுகிற உதாரணத்தை பயன்படுத்துகிறார்.
To teach us about three things.
மூன்று காரியங்களை நமக்கு போதிக்கும்படியாக.
God's sovereignty.
தேவனுடைய சர்வ ஆளுமை.
In Romans 9.
ரோமர் 9ஆம் அதிகாரம்.
God's righteousness in Romans 10.
10ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய நீதி.
God's faithfulness in Romans 11.
தேவனுடைய உண்மையை 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
These are things that we need to understand.
இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
It takes the Old Testament example but it applies to us.
பழைய உடன்படிக்கையின் மாதிரிகளை எடுத்தாலும் கூட அது நமக்கும் பொருந்துகிறதா இருக்கிறது.
He says you know that God sovereignly chose Israel.
தேவன் தம்முடைய சர்வத்தையும் ஆளுகிற தன்மையிலே இஸ்ரவேலை தேர்ந்தெடுத்தார்.
Through Abraham.
ஆபிரகாமின் மூலமாய் தேர்ந்தெடுத்தார்.
He just chose Abraham.
ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார்.
To serve him.
அவருக்கு பணி செய்யும்படியாக.
And he has chosen us.
நம்மையும் அவர் தேர்ந்தெடுத்தார்.
And we can't question him saying why have you made me like this or why have you not made me like that.
ஏன் நீர் என்னை இப்படி உண்டாக்கியிருக்கிறீர்கள் அப்படி உண்டாக்கவில்லை என்று நாம் தேவனை
கேள்வி கேட்கிறோம். He says in Romans 8:20 who are you to question God and ask him why did you make me like this.
நீர் என்னை ஏன் இப்படி உண்டாக்கியிருக்கிறீர்கள் என்று தேவனை கேள்வி கேட்பதற்கு நாம் யார் என்று நாம் ரோமர் 8:20 வாசிக்கிறோம்.
There are a lot of questions that man says why does God do this and why does God make people like this and why does God make people like that.
மக்களுக்கு பல கேள்விகள் இருக்கிறது. ஏன் தேவன் இதை இப்படி செய்திருக்கிறார் ஏன் அப்படி செய்யவில்லை ஏன் அவர் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் என்று
கேட்கிறார். Have you had people ask questions like that?
இப்படி கேள்வி கேட்கிற
மக்கள் why has God done that?
ஏன் தேவன் இப்படி செய்திருக்கிறார் ஏன் அப்படி செய்யவில்லை?
Why did God do this?
ஏன் கடவுள் இப்படி செய்கிறார்?
So when somebody comes to you and asks you that question.
இப்படிப்பட்ட கேள்வியை கேட்க யாராவது வந்தால்
I say well I can only refer you to what the Bible says.
வேதம் என்ன சொல்கிறது அதைத்தான் உங்களுக்கு சொல்ல முடியும் என்று சொல்கிறேன்.
Who are you? Romans 9:22 question God like.
ரோமர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே தேவனை கேள்வி கேட்பதற்கு நீங்கள் யார்?
God is a potter.
தேவன் ஒரு குயவனை போல இருக்கிறார்.
And if he makes a vessel for honorable use one for common use who are you to question him?
ஒரு பாத்திரத்தை கனமுள்ள பயன்பாட்டிற்கும் இன்னொரு பாத்திரத்தை சாதாரண பயன்பாட்டிற்கும் உண்டாக்கினால் நீங்கள் ஏன் கேள்வி கேட்க வேண்டும்?
This is the answer to those who arrogantly question God.
தேவனை அகம்பாவத்திலே கேள்வி கேட்கிறவர்களுக்கு இதுதான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில்.
It's not for humble people who have no problems.
பிரச்சனை இல்லாதமல் இருக்கிற தாழ்மையான மக்களுக்கு இது பதில் அல்ல.
Those who have an arrogant questioning attitude.
மிகவும் கேள்வி கேட்கக்கூடிய அகம்பாவத்தை ஆவி அவளுக்கு பதில்
பாட்டர்
தேவன் ஒரு வணிகர் ஒரு குயவனுக்கு போ.
He makes one big vessel one small vessel.
அங்கே ஒருவன் ஒரு பெரிய பாத்திரத்தை வணங்கிறான் ஒரு சிறிய பாத்திரத்தை வணங்கிறான்.
He makes a very beautiful vessel which is for decoration in some sitting room.
உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அறையிலே அலங்கார பொருளாக வைப்பதற்காக அருமையான ஒரு பாத்திரத்தை வணங்கிறான்.
He makes another one which is just a little dirty pot kept in the toilet.
கழிவறையில் வைக்கக்கூடிய ஒரு அசுத்தமான பானையை போல இன்னொரு ஒன்றை வணங்கினான்.
So why is that part say why has he made me like this?
அந்த பானை இந்த குயவனை பார்த்து என்ன ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று
கேட்டார். The potter has got every right to make anything he likes.
அந்த குயவனுக்கு தாம் விருப்பப்படி செய்வதற்கு உரிமை இருக்கிறது.
So this questioning attitude shows an arrogance and pride in us.
ஆகவே இந்த கேள்வி கேட்கக்கூடியதான ஒரு மனப்பான்மையானது பெருமையையும் அகம்பாவத்தையும் வெளிப்படுத்துகிறது.
Even a Pharaoh who dared to defy God, God says, okay, I'll use you to manifest my glory.
பார்வோன் அவன் தேவனை நிந்தித்தான், அவனையும் கூட என்னுடைய மகிமையை விளங்க செய்ய முடியாக நான் பயன்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார்.
You know, in Egypt there were two people whom God used to manifest his power.
எகிப்திலே தம்முடைய வல்லமையை காண்பிக்க முடியாக இரண்டு நபர்களை தேவன் பயன்படுத்தினார்.
One was Moses, one was Pharaoh.
ஒன்று மோசே, இன்னொருவன் பார்வோன்.
But in two completely different ways.
ஆனால் இருவருமே முற்றிலும் வித்தியாசமான விதங்களிலே
தேவன் பயன்படுத்தினார். Moses in a good way.
மோசே நன்மையான விதத்திலே பயன்படுத்தினார்.
You know how God's power is manifested, splitting the Red Sea, doing the plagues.
செங்கடலை இரண்டாய் பிளக்கவும் அங்கே உள்ள வாதைகளை நிறுத்தவும் தேன் பயன்படுத்தினார்.
Bringing the plagues into Egypt.
எகிப்திலே வாதைகளை கொண்டு வரும்படியாய் பயன்படுத்தினார்.
And then Pharaoh in a bad way.
பார்வோனை ஒரு மோசமான வழியிலே.
God says, Pharaoh, you're going to defy me.
பார்வோனே நீ என்னை நிந்திக்கப் போகிறாயா?
Okay.
சரி.
I'll make the whole world know you.
முழு உலகமும் உன்னை அறிந்து கொள்ளும்படியாய் செய்வேன்.
As a vessel through whom I displayed my power.
என்னுடைய வல்லமையை விளங்க செய்யக்கூடிய ஒரு பாத்திரமாய் உன்னை
மாற்றுவேன். Whatever he tried to do, God crushed him.
அவன் என்னெல்லாம் செய்ய முற்பட்டானோ தேவன்
நொறுக்கிவிட்டார்.
வேறு ஒன்றை செய்ய முற்பட்டான் தேவன்
நொறுக்கினார்.
வேறு ஒன்றை செய்ய முற்பட்டான் தேவன் நொறுக்கினார்.
The whole world today knows about this Pharaoh.
இன்றைக்கு முழு உலகமும் பார்வோனை அறிந்திருக்கிறது.
Now you can be either like Moses or like Pharaoh.
நீங்களும் பார்வோனைப் போலவோ அல்லது மோசேயைப் போலவோ இருக்க
முடியும். You can let God use you like Moses if you humble yourself and submit to him.
நீங்கள் உங்களை தாழ்த்தி அவருக்கு அடிபணியும் பொழுது மோசேயைப் போல பயன்படுத்த அனுமதிக்கலாம்.
Pharaoh defy him, he'll still God will still manifest his glory through you in some other way.
நீங்கள் பார்வோனைப் போல தேவனை நிந்திப்பதற்கு நீங்கள் முற்பட்டால் வேறு ஒரு வழியிலே பார்வோனைப் போல உங்களையும் பயன்படுத்துவார்.
By showing your foolishness.
உங்களுடைய புத்தியினத்தை வெளிப்படுத்தி காண்பிக்க முடியாது.
So therefore,
ஆகவே
we believe in the sovereignty of God.
தேவனுடைய சர்வத்தியம் ஆளும் தன்மையை நாம்
நம்புகிறோம். God is sovereign and therefore we do not have any fear.
தேவன் சர்வத்தையும் ஆளுகிறபடியினாலே நமக்கு பயம் இல்லை.
God is in control of Pharaohs.
தேவன் பார்வோன்களை கட்டுப்படுத்துகிறார்.
All circumstances.
எல்லா சூழ்நிலைகளையும் அவர் கட்டுப்படுத்துகிறார்.
You are afraid of your boss, you are afraid of some policeman, you are afraid of somebody who can harm you.
உங்களுடைய மேலதிகாரியை பார்த்தால் பயம், உங்களுடைய போலீஸ்காரரை பார்த்தால் பயம், யாராவது திங்கு செய்து விடுவார்கள் என்ற பயம்.
Pharaoh was the most powerful person in the world in his time.
அவருடைய நாட்களிலே பார்வோன் தான் அதிக சக்தி வாய்ந்த ஒரு மனிதனாக இருந்தார்.
Went around the whole world at that time. The most powerful was Pharaoh.
அந்த நாட்டில் முழு உலகத்தையும் நீங்கள் சுற்றி பார்த்தால் அதிக வல்லமை வாய்ந்தவன் பார்வோன் தான்.
See, today, I mean, there may be countries like the United States, but a lot of people are fighting with them.
இன்றைக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகளைப் போல ஒரு நாடு இருந்தாலும் அநேகர் அதோடு கூட போராடுகிறார்கள்.
But in Pharaoh's time, nobody dared even fighting with Egypt.
ஆனால் பார்வோனின் நாட்களில் எகிப்தின் மீது சண்டை போடுவதற்கு யாரும் துணியவில்லை.
It was such a huge superpower that the others were like little ants, the other countries.
மற்ற நாடுகள் எல்லாம் அந்த பார்வோ எகிப்து நாட்டை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது எருமுகளைப் போல இருந்தது. அவ்வளவு வல்லரசாய் இருந்தது.
And God said, okay, I'll show my sovereignty through this man.
சரி, இந்த மனிதன் மூலமாக என்னுடைய சர்வத்தையும் ஆளும் தன்மையை காண்பிக்கிறேன்.
For all time that you don't have to be afraid of anyone.
யாரை குறித்தும் நாம் பயப்பட தேவையில்லை என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது.
Just make sure God is on your side.
ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னவென்றால் தேவன் உங்கள் பக்கம் இருக்கிறார்.
All you have to do is keep a clear conscience.
சுத்தமான மனசாட்சியை வைத்துக் கொள்ளுங்கள்.
And humble yourself.
உங்களை நீங்களே தாழ்த்துங்கள்.
That's all.
இவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டியது.
I'm not saying 25 things.
25 காரியங்களை சொல்லவில்லை.
Two things.
இரண்டே காரியங்களை சொல்கிறேன்.
Keep a good conscience.
நல்ல மனசாட்சியை காத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும்.
Always go down and humble yourself.
எப்பொழுதுமே கீழ் நோக்கி போய் நீங்கள் உங்களை
தாழ்த்து. God will always be with you.
தேவன் எப்பொழுதுமே உங்களோடு கூட
இருப்பார். No Pharaoh will be able to do anything to you.
எந்த பார்வோனும் உங்களுக்கு எதையும் செய்ய முடியாது.
Romans chapter 10 deals with God's righteousness.
ரோமர் 10 ஆம் அதிகாரம் தேவனுடைய நீதியை குறித்து விளக்குகிறது.
He says there are a lot of people who pursued after righteousness and never got it.
அநேகர் நீதியை தேடியும் அதை கண்டுபிடிக்க முடியாமல் போய் விட்டார்கள்.
They became Pharisees. Romans 10:3.
ரோமர் 10 ஆம் அதிகாரம் 3 ஆம் வசனத்திலே அவர்கள்
பரிசுத்தமாய் மாறிவிட்டார்கள். They tried to be righteous and they didn't become righteous.
அவர்கள் நீதியை தேடி 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 நீதி அடையாமல் போய் விட்டார்கள்.
Gentiles who did not seek righteousness.
ஆனால் நீதியை தேடாத புறஜாதியார்
they got it.
அவர்கள் அதை அடைந்தார்கள்.
Because they just subjected themselves to the righteousness of God.
ஏனென்றால் தேவனுடைய நீதிக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள்.
And that comes through faith.
அது விசுவாசத்தின் மூலமாக.
You believe in your heart.
உள்ளத்தில்
God has raised Jesus from the dead.
தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லும்போது 9 வசனம்.
And you confess with your mouth.
உங்கள் வாயினாலே அறிக்கை செய்தால்.
Jesus Christ is my Lord.
இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆண்டவர் என்று அறிக்கை செய்தால்.
There you are righteous before God.
நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களை மாறி
இருக்கிறீர்கள். And whoever trusts in the Lord verse 11.
11 வசனம் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ
will not be disappointed.
அவர்கள் வெட்கப்படுவதில்லை
என்று 11 வசனம் சொல்கிறது. You must take that promise and keep it with you always.
நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும்.
Whoever trusts in him will never be disappointed.
அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது.
10 verse 11.
ரோமர் 10 அதிகாரம் 11 வசனம்.
Whoever trusts in him will never be disappointed.
அவரை விசுவாசிக்கிறவன் யாரா இருந்தாலும் அவன் வெட்கப்படுவதில்லை.
And
அது மட்டுமல்ல
if you face difficult situations
கடினமான சூழ்நிலைகளை சந்தித்தால்
verse 13
13 வசனம்
whoever calls upon the name of the lord will be delivered
கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான்
whatever situation you may be in
நீங்கள் எவ்விதமான சூழ்நிலையில்
இருந்தாலும் say lord jesus
ஆண்டவராகிய
இயேசுவே
என்னை விடுதலையாக்கும்
he'll deliver you
அவர்களை விடுதலையாக்குவார்
then in romans 11
ரோமர் 11 அதிகாரத்திலே
we read about god's faithfulness
தேவனுடைய உண்மையை குறித்து வாசிக்கிறோம்
even though israelites failed god so badly
இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை எவ்வளவு ஏமாற்றி விட்டாலும்
god kept a witness there
அங்கே தேவன் ஒரு சாட்சியை வைத்திருக்கிறார்
Elijah says Lord verse 3 they've killed the prophets they've torn down the altars but he was there still alone standing for God.
அவருடைய தீர்க்கதரிசிகள் அவர் கொலை செய்து அவருடைய பலிவீடங்களை இடித்து போட்டாலும் நான் ஒருவன் மட்டும் மீதியா இருக்கிறேன் என்று எலியா சொல்கிறார்.
And Elijah said God told Elijah I've also kept 7000 people.
அதுமட்டுமல்ல 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்திருக்கிறேன் என்று நான்
சொல்கிறேன். So he says in the same time now
அதேபோல இப்படிப்பட்ட இந்த காலத்திலேயும்
there is a remnant.
மீதியா இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள்.
God has chosen.
தேவன் தேர்ந்து கொண்டவர்கள்.
God's faithfulness keeps a testimony for him at all times on the earth.
இந்த பூமியில எல்லா காலங்களிலேயும் தேவனுடைய உண்மையானது தமக்கு ஒரு சாட்சியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது.
Let's look an example of that.
அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
When you look at the history of Christianity,
கிறிஸ்தவ சரித்திரத்தை நீங்கள் பார்க்கும்போது
God has raised up wonderful men.
அருமையான மக்களை தேவன் எழுப்பி இருக்கிறார்.
Think of a man like Martin Luther.
Martin Luther என்பவரை போல எண்ணி
பாருங்கள். One man who stood against the entire corrupt Catholic Church.
முழுமையான தீங்கான கத்தோலிக்க மார்க்கத்துக்கு விரோதமாக எதிர்த்து நின்றான்.
But the church he started itself became corrupt after some years.
ஆனால் அவர் ஆரம்பித்த சபையே எத்தனை ஆண்டுகள் கழித்து அது மோசமானதாய் மாறிவிட்டது.
Lutheran church today Martin Luther came to this world he won't join his own church.
இன்றைக்கு இருக்கக்கூடிய லூத்தரன் சபையில் இப்பொழுது மார்ட்டின் லூத்தர் வந்தால் அவரே தம்முடைய சபையை சேர மாட்டார்.
Following what Martin Luther stood for.
மார்ட்டின் லூத்தர் எதற்காக நின்றாரோ அதே இவர்கள் பின்பற்றுவதில்லை.
They don't have that faith and the fullness of the spirit that
அந்த விசுவாசமும் இல்லை அந்த ஆவி நிறைவும் அவர்களுக்கு இல்லை.
And then
பிறகு
So what did God do? He didn't give up. God raised up somebody else.
வேறு ஒருவரை தேவன் எழுப்பினார்.
God raised up a John Wesley.
John Wesley எழுப்பினார்.
In different countries there are many names I could mention.
பல நாடுகளிலே பல பரிசுத்தவான்களை தேவன் எழுப்பி இருக்கிறார்.
The point is
குறிப்பு என்னவென்றால்
in every generation
ஒவ்வொரு சந்ததியிலேயும்
God has had a witness for him.
தேவன் தமக்கென ஒரு சாட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்.
Like Elijah.
எலியாவை போல.
He's always been faithful to keep a light burning for him.
எப்பொழுதுமே தமக்கென்று ஒரு தீபமானது பிரகாசிக்கும்படியாக ஒரு கூட்டத்தை மீதியாக
வைத்திருக்கிறார்
ஒரு மனிதன் ஆரம்பித்த ஒரு வேலையானது அது அப்படியே கீழ் நோக்கி போகும்பொழுது
it doesn't disturb God
அது தேவனை ஒரு
இன்னொரு
மனிதனை எழுப்புகிறார்
இன்னொரு
வேலையை ஆரம்பிக்கிறார்
and in 50-70 years
50-70 ஆண்டுகள் கழித்து
that also becomes corrupt
அதுவும் கெட்டு போகிறது
and God raises up another man
இன்னொரு மனிதனை தேவன் எழுப்புகிறார்
throughout history it's been like that
சரித்திரம் முழுவதுமா இப்படி தான் நடக்கிறது
there is always a remnant
எப்பொழுதுமே மீதியா இருக்கிறவர்கள் உண்டு
and all these 2000 years we've seen that
இந்த 2000 ஆண்டுகளாக இதை நாம் பார்த்திருக்கிறோம்
so he says don't be proud that you are the people whom god has chosen at this time
ஆகவே இந்த காலத்திலே நாங்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி பெருமை பாராட்ட வேண்டாம்
see he was talking to the gentiles in those days
அந்த நாட்களில் இருக்கக்கூடிய புறஜாதிகளை குறித்து
பேசுகிறார் oh god has rejected the jews and he's chosen us the gentiles
ஓ யூதர்களை தேவன் தள்ளி விட்டார் எங்களை புறஜாதியாக எங்களை தேர்ந்து கொண்டார் என்று பெருமை பாராட்ட வேண்டாம்
he says no don't be arrogant towards them verse 18
18 ஆம் வசனத்திலே அவர்களை பார்த்து நீங்கள் அகம்பாவம் கொள்ள வேண்டாம்
oh you may say no they were cut off and I'm grafted in now
அவர்கள் எல்லாரும் வெட்டப்பட்டு விட்டார்கள் இப்பொழுது நான் இந்த கிளையிலே ஒட்டப்பட்டு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்ல வேண்டாம்
he says that's right
அது சரிதான்
but don't be proud verse 20 but fear
anal nee perumiyai mettumai sendiyagiramal bayindiru
because if god did not spare that group he will not spare your group also
andha kootathai then uttu veikkavilla endru sonnal unnalaiyum uttu veikka maatar
see god is not going to spare a group just because he started it once upon a time
edho oru kala kattathile devane aarambithapadinal andha kootathai uttu veikka maatar
I know churches that god started
devan aarambitha sabaigal enakku aru theriyum
god is not with them now
ippozhudhu devan avanodu kooda illai
who started the church in ephesus
ephesus la aarambitha sab yaar andha sabai aarambitha Paul aarambitha
it was definitely started by god
kandippaga devanalai aarambikkapatta sabai
finest church
மிகவும் நேர்த்தியான ஒரு சபையா இருந்தது
read Ephesians and you can understand
எபேசியரை நீங்கள் வாசித்து பார்த்தால் விளங்கிக் கொள்வீர்கள்
that type of letter you can only write to a spiritual church
இப்படிப்பட்ட நிருபத்தை ஒரு ஆவிக்குரிய சபைக்கு மட்டும் எழுத முடியும்
but look at that same church 30 years later in Revelation chapter 2
30 ஆண்டுகள் கழித்து வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரத்திலே அந்த சபை நிலைமையை பாருங்கள்
it was ready to be cut off
அது வெட்டப்படுவதற்கு தயாராக இருக்கிறது
and god would raise from that a few others would come out and start a new church
adilirundu oru silar veliye vandu oru veru sabai aarambippargal
so god's faithfulness to always keep a witness for his name
agave devudey unmai eppadi irukkirathu endru sonnal thammudaiya naamathirkkendra eppozhudhum oru saatchiye meediyaga vaithirukkar
god's faithfulness to us
nammide devudey unmai
to be true to his word
avudaiya vaarthaikku naam unmaiya irukka vendum
it says finally in romans 11:36
romar 11:36 le
god has designed that everything should be from him through him and to him
தேவன் எப்படி தீர்மானித்திருக்கிறார் என்றால் சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்க வேண்டும்.
That is a spiritual man.
இவன் தான் ஆவிக்குரிய மனிதன்.
Who everything he does, he waits upon God and receives from him.
அவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடத்தில் காத்திருந்து அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறான்.
Doesn't come from his own self.
தன்னுடைய சுயத்திலிருந்து அது வருவதில்லை.
He doesn't get bright ideas in his own head what to do.
என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு பிரகாசமான கருத்துக்கள் மூளையில் தோன்றுவதில்லை.
Waits on the Lord and does what the Father tells him.
தேவனிடத்தில் காத்திருந்து தேவன் தனக்கு என்ன சொல்கிறார் அதை செய்கிறான். பிறகு
what he does through God's power.
அவன் எதை செய்கிறானோ அதை தேவனுடைய வல்லமையின் மூலமாய் செய்கிறான்.
And then he does it to God's glory.
அதை தேவனுடைய மகிமைக்காக செய்கிறான்.
From him,
அவரிடத்திலிருந்து,
through him,
அவர் மூலமாக,
and to him,
அவருக்காக.
That is a spiritual life and a spiritual work.
இதுதான் ஆவிக்குரிய வாழ்வும் ஆவிக்குரிய ஊழியமும்.
And then in Romans 12,
ரோமர் 12 ஆம் அதிகாரத்திலே
onwards,
இந்த 12 ஆம்
அதிகாரம் about our, in the whole chapter he speaks about our duty to God and duty to other people.
நாம் தேவனுக்கென்று செய்யக்கூடிய கடமைகள், மனிதர்களுக்கென்று செய்யக்கூடிய கடமைகள்
குறித்து சொல்கிறார். And if you experience this type of wonderful gospel,
இப்படிப்பட்ட அருமையான சுவிசேஷத்தை நீங்கள் அனுபவிப்பீர்களா?
What should you do?
நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
Just raise your hand.
கரங்களை உயர்த்துங்க.
Sign a decision card.
அல்லது தீர்மான அட்டையை கையில் கொண்டு,
Jesus come into my heart.
இயேசுவின் உள்ளத்திலே வாரும்.
More than that.
அதே காட்டில் அதிகமாக.
He says in view of all these wonderful things God has done for you.
உங்களுக்கு தேவன் செய்த இந்த எல்லா காரியங்களின் பின்னணியிலே,
you know what you should do?
நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா?
Give your body completely to God as a sacrifice.
ஒரு பலியாக உங்களுடைய சரீரம் முழுவதுமாய் தேவனுக்கு என்று அர்ப்பணியுங்கள்.
You say yes Lord, take my body.
ஆமாண்டவரின் சரீரத்தை எடுத்துக்கொள்ளும்.
Just hang on, don't.
இல்ல, கொஞ்சம் காத்துரு, கொஞ்சம் காத்து.
See, the Old Testament burnt offering had to be cut piece by piece and put on. You couldn't put the full bullock on the altar.
பழைய ஏற்பாட்டிலே சர்வாங்க தகனங்களை எப்படி செலுத்துவார்கள்? முழு காளையையும் பலிபீடத்தில் வைப்பதில்லை, அதை துண்டு துண்டாக அங்கமங்கமாக வெட்டுவார்கள்.
Cut the leg, cut different parts and put it on the altar.
காளை வெட்ட வேண்டும், ஒவ்வொரு பகுதியை வெட்ட வேண்டும், அதை பலிபீடத்தில் வைக்க வேண்டும். எதை போதிக்கிறது?
How do you give your body to God?
உங்களுடைய சரீரத்தை தேவனுக்கு எப்படி கொடுப்பீர்?
Piece by piece.
துண்டு துண்டாக.
Then you'll understand what it means.
அப்படியானால் அது என்ன என்று விளங்கிக் கொள்வீர்கள். வெட்டுங்கள்.
Lord, I give you my eyes first of all.
ஆண்டவரே, முதலாவது என்னுடைய கண்களை
கொடுங்கள். I never again want to use my eyes for myself.
ஒரு காலம் இந்த கண்கள் எனக்காக பயன்படுத்த மாட்டேன்.
Lord,
ஆண்டவரே,
I give you my tongue.
என் நாவை கொடுங்கள்.
I never again want to speak what I want to speak. I want you to speak only what you want me to speak.
ஆண்டவரே, நான் பேச வேண்டிய காரியத்தை பேச மாட்டேன். நீர் எதை பேச விரும்புகிறீரோ அதை நான் பேசுவேன்.
I give you my ears.
ஆண்டவரே, என் செவிகளை உமக்கு கொடுக்கிறேன்.
I know in the past I've loved to listen to all types of gossip.
நான் கடந்த நாட்களில் எல்லாவிதமான புறங்கூறுகளையும் கேட்பதற்கு செவியை
கொடுத்திருக்கிறேன்.
இப்பொழுது இது உம்முடையதான்.
I only want to hear what you want me to hear.
நான் எதை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை மட்டுமே கேட்பேன்.
Hands Lord.
ஆண்டவரே, இதோ என்னுடைய கரங்கள்.
I cut my hands now.
என்னுடைய கரங்களை
இப்பொழுது there on the altar.
பலிபீடத்திலே வைக்கிறேன்.
I never want to do anything with these hands that doesn't please you.
உம்மை பிரியப்படுத்தாத ஒரு காரியத்தையும் இந்த கரங்களினால் நான் செய்ய வேண்டாம்.
My legs.
என்னுடைய கால்கள்.
I never want my legs to take me to a single place in the world where you don't want me to go.
ஆண்டவரே, நீர் விரும்பாத ஒரு இடத்துக்காவது என்னுடைய கால்கள் என்னுடைய
சரீரத்தை நான் செல்லக் கூடாது. And I have passions in my body Lord.
ஆண்டவரே, என் சரீரத்தில் எவ்வளவு அபிலாஷங்களும் ஆசைகளும் இருக்கிறது அதையெல்லாம் பலிபீடத்தில் வைக்கிறேன்.
And I don't want those passions to go out of control. They must serve you.
ஆண்டவரே, அந்த ஆசை இச்சைகள் எல்லாம் கட்டுக்கடங்காமல் போய் விட கூடாது. அவைகள் எல்லாம் நோக்கி ஊழியம்
செய்ய வேண்டும். I have a desire for food Lord.
ஆகாரத்துக்கு எனக்கு ஆசை இருக்கு.
I don't want to worship that.
அதை நான் ஆராதிக்க
விரும்புகிறேன். I want to glorify you.
நான் உம்மை மகிமைப்படுத்த விரும்புகிறேன்.
Everything.
எல்லா காரியங்களும்
peace by peace by peace by peace.
துண்டு துண்டாக, துண்டு துண்டாக, துண்டு துண்டாக.
And it says in verse 1 that is how you worship God.
இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று ஒன்னாம்
வசனம். You know what worship means?
ஆராதனை என்றால்
worship is not singing songs on Sunday.
ஆராதனை என்பது ஞாயிற்றுக்கிழமை பாடல் பாடுவது
அல்ல. This is worship, to give everything to God.
எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பதுதான் ஆராதனை.
It says next verse.
அடுத்த வசனத்தில்
don't be like the rest of the world.
மீதி உள்ள உலகத்தை போல இருக்க வேண்டாம்.
Don't let the world make you like it.
உலகம் தன்னை போல உங்களை மாற்றிவிட அனுமதிக்க
வேண்டாம். Let your mind think along God's lines.
உங்களுடைய மனமானது தேவன் சிந்திக்கிறது போல
சிந்திக்கட்டும்.
இந்த வசனத்தை வாசிக்கும்
பொழுது think like Christ.
கிறிஸ்து சிந்திக்கிறது போல
you will be able to find God's perfect.
அப்படியானால் தேவனுடைய பூரண திட்டத்தை கண்டுபிடிப்பீர்கள்.
There are so many wonderful exhortations in Romans 12.
ரோமர் 12 ஆம் அதிகாரத்தில் அருமையான புத்தி மதிகள் காணப்படுகிறது.
We could spend many hours just in that one chapter.
இந்த ஒரு அதிகாரத்திலே பல மணி நேரங்களை நாம் செலவு செய்ய முடியும்.
He says about exercising gifts to build the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரமாக சபையை கட்டுவதற்கு எப்படி வரங்களை பிரயோகிக்க வேண்டும்.
Never paying back evil for evil verse 17 to others
மற்றவர்களுக்கு தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம் 17 ஆம் வசனம்
and loving others etc
மற்றவர்களை நேசிப்பது போன்ற பல
காரியங்கள் in chapter 13
13 ஆம் அதிகாரத்தில்
it talks about how what a duty is to secular authorities
நாம் பொதுவான அரசாங்க அதிகாரத்துக்கு நாம் எப்படி கீழ்ப்படிய வேண்டும்
Christian is a good citizen of a country
ஒரு கிறிஸ்தவன் ஒரு நாட்டிலே நல்ல குடிமகனாக இருக்க வேண்டும்
God is appointed people in authority in every country
எல்லா நாடுகளிலுமே அதிகாரத்தில் இருக்கிறவர்களை தேவன் தான் நியமித்து இருக்கிறார்
like parents in the home
வீட்டிலே பெற்றோர்களை போல
elders in the church
சபையிலே மூப்பர்களை போல
rulers in a country
ஒரு நாட்டிலே அதிகாரிகளையும்
தேவன் police authorities
ஆளுகை செய்கிறவர்களை தேவன் நியமித்து
இருக்கிறார் presidents prime ministers governors
ஜனாதிபதிகள் பிரதம மந்திரிகள் கவர்னர்கள் முதல் மந்திரிகள்
what should we do to them
அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்
as a christian
ஒரு கிறிஸ்தவனாய் இருந்து
be subject to them
அவர்களுக்கு நாம் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும்
follow the rules they give
அவர்கள் ஏற்படுத்துகிற
because
சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிய
வேண்டும் god has appointed them
ஏனென்றால் தேவன் தான் அவர்களை நியமித்து
order in this world.
இந்த உலகத்துல ஒரு ஒழுங்குமுறை இருக்க முடியாது.
So he says, if you resist the authority, verse 2, you're actually resisting God.
அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான்.
If you do what is good, you don't have to be afraid of them.
நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருந்தால் அவர்களை பார்த்து பயப்பட தேவையில்லை.
So he says, pay your taxes, verse 7.
நீங்கள் ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம், திருப்பி செலுத்துங்கள்.
Give honor to those whom honor is due.
யாருக்கு கனத்தை செலுத்த வேண்டியது அவனுக்கு கனத்தை செலுத்துங்கள். If the
president of India comes,
இந்தியா ஜனாதிபதி வந்தால்,
honor him, he is the ruler of this country.
இந்த நாட்டை ஆளுகிறவர் அவர்தான், அவருக்கு நீங்கள் மரியாதை செலுத்துங்க.
Give honor to those whom honor is due.
யாருக்கு கனம் செலுத்தப்பட வேண்டியது அவருக்கு கனம் செலுத்துங்க.
Give honor to the boss in your office.
உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரிக்கு கனத்தை செலுத்துங்க.
Give honor to your parents.
பெற்றோருக்கு
கணக்கு
அது மட்டுமல்ல பொதுவான அதிகாரங்களுக்கும் நீங்கள் கீழ்படிய வேண்டும்.
கடன்படாமல்
நீங்கள் யாருக்கும் எதிரையும் கடன்பட வேண்டாம்.
If you are in debt, you must try to be free from it as soon as possible.
நீங்கள் கடன்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா உங்களை விடுதலையாக்கி
கொள்ள வேண்டும். Romans 14 says how to accept people who are weaker than us.
பதினான்காம் அதிகாரத்திலே நம்மை காட்டிலும் விசுவாசத்திலே பலவீனமானவர்களை
எப்படி ஏற்றுக்கொள்வது? People who have different opinions from us.
நம்மை காட்டிலும் வித்தியாசமான அபிப்பிராயம் உடையவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வது?
Don't despise believers who got different opinions.
வித்தியாசமான அபிப்பிராயங்களை கொண்டிருக்கிற விசுவாசிகளை அற்பமா எண்ணக்கூடாது.
Maybe he doesn't have as much light as you have.
உங்களுக்கு இருக்கக்கூடிய வெளிச்சத்தை போல அவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம்.
But Christ has accepted him.
ஆனால் கிறிஸ்து அவனை ஏற்றுக்கொண்டாரே.
It's like supposing you have a younger brother who's lame.
உங்களுடைய இளைய சகோதரன் சப்பானியா இருக்கணும் என்று வைத்துக் கொள்வோம்.
What do you do?
என்ன செய்வீர்கள்?
Despise him?
அவனை அற்பமா எண்ணுவீர்களா? இல்லை.
Help him?
உதவி செய்வீர்கள்.
Carry him?
தூக்கி சுமப்பீர்கள்.
Exactly the same in the church.
அதே போலதான் சபையிலையும்.
Supposing you have a brother who's blind.
ஒரு சகோதரன் குருடனா இருக்கிறான் என்று
வைத்துக் கொள்வோம்.
What do you do? என்ன
செய்வீர்கள்? Ignore
him? அப்படியே விட்டு விடுவீர்களா?
No. இல்லை. If you're a Christian, you'll help him.
நீங்கள் கிறிஸ்தவனா இருந்தால் உதவி செய்வீர்கள்.
If you find a Christian who is in the church who's weaker than you.
ஆகவே சபையிலே உங்களை காட்டிலும் பலவீனமா இருக்கிற கிறிஸ்தவனை பார்த்தால்,
spiritually blind who doesn't see things clearly as you can see it,
நீங்கள் தெளிவாய் பார்க்கிறது போல ஆவிக்குரிய காரியங்களை பார்க்க கூடாது அப்படி குருடனா இருந்தால்,
treat him like a younger brother you got who's blind.
உங்களுக்கு இளைய சகோதரன் குருடனா இருந்தால் எப்படி நடத்திவிடலாம்? அது போல
he can't run as fast as you in Christ's footsteps.
நீங்கள் ஓடுவது போல அவராலே கிறிஸ்து நடைச்சூழலில் ஓட முடியாமல் இருக்கலாம்.
Treat him like a brother you got at home who's lame.
உங்களுடைய வீட்டிலே சப்பானியா இருக்கிற ஒரு தம்பியை போல நடத்துங்கள்.
That's what Romans 14 says.
இதைத்தான் ரோமர் 14 அதிகாரம் சொல்லுது.
Accept one another, Romans 15:7, like Christ accepted you.
கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று 15 அதிகாரம் 7
வசனம். Romans 15:7, bear with their weaknesses.
அவருடைய பலவீனத்தில் அவர்களை தாங்கள் என்று
15 அதிகாரம் Don't get into arguments about unnecessary things.
தேவையற்ற காரியங்களை குறித்து வாக்குவாதம் செய்ய
வேண்டாம். Can we eat this? Can we drink that?
இதை சாப்பிடலாமா? இதை புசிக்கலாமா?
குடிக்கலாமா? God is not all these things.
தேவனுடைய ராஜ்யம்
Kingdom of God, Romans 14:17, is righteousness, peace and joy in the Holy Spirit.
நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது.
And in Romans 15 he speaks about his some personal things. He says how he's going to come to Rome and try and meet with them.
ரோமர் 14 அதிகாரத்திலே அவர் தனிப்பட்ட காரியங்களை குறித்து பேசுகிறார். எப்படி அங்கே ரோமாபுரிக்கு வரப்போகிறார், யாரெல்லாம் சந்திக்க போகிறார் என்று பேசுகிறார்.
In Romans 16, he mentions the names of a number of people who have been his co-workers.
அவருடைய உடன் ஊழியர்களாக இருந்த பலருடைய பெயர்களை அங்கே குறிப்பிடுகிறார்.
He is very thankful for his co-workers.
அவருடைய உடன் ஊழியர்களுக்காக நன்றி உள்ளவராக இருக்கிறார்.
Though he is a great apostle,
அவர் பெரிய அப்போஸ்தலனாக இருந்தாலும் கூட,
he expresses genuine appreciation for different people.
அங்கே வித்தியாசமான நபர்களுக்கு உண்மையான ஒரு பாராட்டுதலை தெரிவிக்கிறார்.
He doesn't say generally thank all of them.
எல்லாருக்கும் பொதுவான விதத்தில் நன்றி சொல்லவில்லை.
He says so and so.
இன்னார் இன்னார்.
Who worked hard.
எனக்கு கடினமாய் பிரயாசப்பட்டவர்கள்.
So and so.
இன்னார் இன்னார்.
Who's been like a real mother for me.
எனக்காக தாயை போல இருந்தவர்கள்.
So and so.
இன்னார்.
Who's a choice man in the Lord.
தேவனுக்காக தெரிந்து கொண்டவர்கள்.
This other brother.
இன்னொரு சகோதரர்.
He is my beloved.
அவர் என்னுடைய நேசமான
மனிதர். And this other person who's my fellow worker.
இவர் என்னுடைய உடன் ஊழியர்.
And this other person.
இன்னார்.
Who was a prisoner with me in the jail.
என்னோடு கூட சிறையிலே கட்டுக்குள்ளோடு இருந்தவர்.
And this other person.
இன்னொருவர்.
Who risked their necks for me.
எனக்காக தங்கள் கழுத்தையும் கொடுத்து தங்கள் உயிரையே பணையம் வைத்தவர்கள்.
He expresses thankfulness for each of them.
இந்த ஒவ்வொருவருக்காகவும் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறார்.
Finally,
கடைசியாக,
here's where the gospel, wonderful message of the gospel ends.
இப்படித்தான் இந்த அருமையான சுவிசேஷத்தின்
செய்தி முடிவடைகிறது. Romans 16:20.
ரோமர் 16:20.
God of peace will crush Satan under your feet.
சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் நசுக்கப்படுவார்.
That's where it's all going to end finally.
கடைசியாக இங்கேதான் முடிவு பெறப்போகிறது.
Satan will be completely under our feet like an ant crushed under your shoes.
உங்களுடைய சுஷுக்களுக்கு கீழாக நசுக்கப்படும் எறும்பை போல சாத்தான் உங்கள் காலுக்கு கீழாக நசுக்கப்படுவார்.
Are you going to be afraid of that little ant crawling on the ground?
கீழே போய் கொண்டிருக்கிற எறும்பை பார்த்து பயப்பட போகிறீர்களா?
No, don't be afraid of the devil. He's been defeated on the cross.
பிசாசை பார்த்து பயப்பட வேண்டாம். சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டார்.
God has allowed him to have power.
அவன் வல்லமை இருப்பதற்காக தேவன் சட்டநாட்டில் அனுமதித்திருக்கிறார். கிறிஸ்துவோடு நிற்கும்போது
he cannot touch you.
அவன் உங்களை தொட முடியாது.
Resist him in Jesus name.
இயேசுவின் நாமத்தால் எதிர்த்துங்கள்.
Resist the devil.
தேவனுக்கு அடங்கி இருங்கள். பிசாசு எதிர்த்துங்கள்.
He will flee from you.
அவன் உங்களை விட்டு ஓடிப் போவான்.
Very soon it says he'll be crushed under your feet.
சீக்கிரமாய் சாத்தான் உங்கள் கால்கள் கீழாக நசுக்கி
போடப்படுவான். God peace will do that.
சமாதானத்தின் தேவனை செய்வார்.
So he says in verse 27.
ஆகவே 27 ஆம் வசனத்தில்
this wonderful God.
இந்த அருமையான தேவன்.
He given us such a wonderful gospel.
அருமையான சுவிசேஷத்தை கொடுத்த
ஆண்டவர். Jesus Christ who gave his life.
தம்முடைய ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு.
Let all the glory be to him.
எல்லா மகிமையும் அவருக்கே உண்டாவதாக.
See, that's how the gospel must end.
இப்படி தான் சுவிசேஷமான முடிவுரை
வேண்டும். The last verse of Romans.
ரோமர் கடைசி வசனம்.
Everything.
எல்லாவற்றையும்.
Even the crushing of Satan under our feet.
சாத்தானை நம்முடைய கால்களுக்கு நசுக்குதலையும் கூட.
Carnal glory for ourselves.
அது நம்முடைய மாம்சீகமான மகிமைக்காக அல்ல.
God can be glorified.
தேவனை மகிமைப்பட முடியாது.
So offer yourself to God.
ஆகவே உங்களை நீங்களே தேவனுக்கு அர்ப்பணியுங்கள்.
Make me an instrument, Lord.
ஆண்டவரே என்னை ஒரு கருவியாக மாற்ற.
Your name can be glorified.
என் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்.
God bless you.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.